அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கெட்டகுமாரனை பற்றிய உவமையை விளக்கமாக சிந்தித்துக் கொண்டிருந்தது நினைவிலே இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் இப்பொழுது லூக்கா 16 அதிகாரத்திலே சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக அநீதியான உக்கரானக்காரனை பற்றிய உவமையை பார்க்கிறோம். இது அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே இயேசு கிறிஸ்து இந்த அநீதியான உக்கிரானக்காரனுடைய செய்கையை ஏற்றுக்கொண்டது போல காணப்படுவதுதான். இந்த உக்கிரானக்காரன் முற்றிலும் மோசடி பெயர்வெளி. சிலர் இயேசு கிறிஸ்து எவரையெல்லாம் ஊமையிலே குறிப்பிட்டு சொல்கிறாரோ அவர்கள் எல்லாருமே கதாநாயகர்கள் என்றும் அவர்கள் சிறந்த ஒழுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்றும் நினைக்கிறார்கள். உங்கள் எண்ணமும் அப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கே கூறப்பட்டிருக்கிற உக்கிரானக்காரன் ஒரு மோசடி பெயர்வழி. வேதத்தில் அநேக மோசடி பெயர்வழிகளை, திருடர்களை, கேடான மனிதர்களை பற்றிய ஓமைகளை, குறிப்புகளை நாம் பார்க்க முடியும். இந்த உக்கிரானக்காரனும் அவர்களிலே ஒருவன்தான். லூக்கா அநேக வித்தியாசமான ஓமைகளை கூறியிருக்கிறார் என்று பார்த்தோம். சுவிசேஷ எழுத்தாளர்களிலே இவர் மட்டுமே அவ்வாறு செய்திருக்கிறார். அதிகமான ஓமைகள் ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளன. நாம் இங்கே பார்க்கிற ஓமையிலே கர்த்தர் உலக கோட்பாடுகளை பின்பற்றிய ஒரு மனிதனை எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கும்பொழுது இந்த உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும் என்றும் ஆனால் தேவனுக்குரியவைகளை பகைக்கும் என்றும் பார்க்கிறோம். யோவான் 15:18-19 வசனங்களை கேளுங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் கோட்பாடுகளின்படி வாழ்கிறவர்களும் அல்ல. கலாத்தியர் 3:4 வசனங்களிலே என்ன வாசிக்கிறோம்? பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக மீண்டும் ரோமர் 12:2 பவுல் இதே கருத்தை சொல்கிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்கிறார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே உலக பிரகாரமான வாழ்க்கையின் பிரமாணம் பின்பற்றப்படுகிறது. இந்த அநீதியான உக்கிரானக்காரன் அந்த பிரமாணத்தின்படிதான் வாழ்ந்தான். இந்த உலக பிரமாணத்திலே முதலாவது தன்னை காத்துக் கொள்வது என்பதாகும். இந்த உலகத்திலே தவறான வியாபாரம் பாராட்டப்படுகிறது, கேள்விக்குறியான செயல்கள் புகழப்படுகிறது, புத்திசாலித்தனமாக மோசடி செய்கிறவனும் கூட மாலை சூட்டப்படுகிறான். இதுதான் உலகம். அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு, மோசடி பேர்வழிகளுக்கு பட்சத்திலே சட்டம் சாய்ந்து விடுகிறது. உலக சட்டப்படி ஒருவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாத வரையில் அவன் குற்றமற்றவனாகவே கருதப்படுகிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் அணுகுமுறையோ இதற்கு எதிரானது. ஒருவன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படாத வரை அவன் குற்றவாளி என தேவன் சொல்கிறார். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனார்கள் என்கிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக ஒருபொழுதும் குற்றமற்றவனாக இருக்க முடியாது. ஆனால் அவன் அவருக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட வழி இருக்கிறது. ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று வாசிக்கிறோம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான். இந்த ஒரு வழியினால் மாத்திரமே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட முடியும். சரி, லூகாவின் சுவிசேஷம் 16:1 பாருங்கள். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. இது ஒரு ஐஸ்வர்யவானையும் அநீதியான உக்கிரானக்காரனை பற்றிய ஒரு உவமை. உக்கிரானக்காரன் என்பவன் மற்றவருடைய பொருட்களுக்கு, மற்றவருடைய சொத்திற்கு பொறுப்பாக இருப்பவன். ஆபிராமிற்கு எலியேசர் என்ற உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் ஆபிராமின் வீட்டிலே உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக இருந்தான். தாவீதிற்கும் உக்கிரானக்காரர்கள் இருந்தார்கள். இதை குறித்து 1:28 நாம் பார்க்க முடியும். தாவீதின் உக்கிரானக்காரர்கள் ராஜாவின் எல்லா உடைமைகள் மீதும் பிள்ளைகள் மீதும் பொறுப்புடையவர்களாயிருந்தார்கள். அப்போஸ்தலனாய் பவுல் இவ்வாறு சொல்லுகிறார். கவனியங்கள், 1 கொரிந்தியர் 4:2, உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இங்கே இந்த பகுதியிலே பார்க்கிற உக்கிரானக்காரன் ஒரு நிறுவனத்தின் இயக்குநரை போல காணப்படுகிறான். அவனுக்கு அந்த செல்வந்தனுடைய சொத்தின் மீது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இவன் தன் எஜமானுடைய சொத்தையும் பணத்தையும் தவறான விதத்திலே பயன்படுத்தி வந்தான். இன்றைய நாட்களிலேயும் நாம் செய்தித்தாட்களிலே வாசிப்பது போல வங்கியிலே பண மோசடி செய்யப்படுகிறது போல இவன் செய்து கொண்டிருந்தான். அந்த அநீதியான உக்கிரானக்காரன் தன்னுடைய எஜமானுடைய சொத்துக்களை வீணாக்கிக் கொண்டிருந்தான். லூக்கா 16:2, அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன, உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். இந்த உக்கிரானக்காரனின் நடவடிக்கைகளுக்கு முடிவு காலம் நெருங்கி வந்துவிட்டது. அவன் தன்னுடைய கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். இவனே எஜமானுக்கு முத்திரை மோதிரம் போலவும் பணம் செலுத்துகிற அதிகாரியுமாய் இருந்தான். ஆனால் இவன் இப்பொழுது தன் கணக்கை ஒப்புவிக்க தயாராக இல்லை. தற்காத்துக் கொள்ளல் என்ற உலக கோட்பாட்டை பின்பற்றி தன்னையும் தன்னுடைய நிலைமையையும் காத்துக்கொள்ள முடிவு செய்தான். லூக்கா 16:3, அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். இந்த மனிதன் மிகவும் மென்மையான கைகளை உடையவனாயிருந்தான். தன்னால் கூலி வேலை செய்ய முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறான். மேலும் பிச்சை எடுக்கவும் வெட்கப்படுகிறான். ஆனால் திருடுவதற்கு வெட்கப்படவில்லை. இந்த அநேகர் இவ்வாறுதான் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இது நமக்கு ஒரு சரியான எச்சரிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது இல்லையா? லூக்கா 16:4, உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக் கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு இந்த உக்கிரானக்காரன் மனம் திரும்பவில்லை. அவன் தன்னுடைய தீய செயல்களுக்காக வருத்தப்படவில்லை. இவன் மோசடி செய்கிறவன். இந்த உலகத்தால் ஞானவான் என்று அழைக்கப்படுகிறவன். இவனுக்கு வேறு வேலைகளிலே பயிற்சி இல்லை. அவனுடைய வயது ஒருவேளை அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அவன் பிச்சை எடுக்க முடியாதபடி அவனுடைய பெருமை தடுத்தது. ஆனால் அவன் நேர்மையற்றவனாக இருக்க வெட்கமே அடையவில்லை. லூக்கா 16:5-6 பாருங்கள். தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து, முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். இங்கே அவன் சொல்வது என்ன? நீ பாதி மட்டும் செலுத்தினால் போதும், மீதி பாதிக்கு என்னை கொஞ்சம் கவனித்துக்கொள் என்று மறைமுகமாக சொல்லுகிறான். வசனம் 7. பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். இந்த உக்கரானக்காரன் மற்றவனுக்கு கொடுத்த அந்த 50% தள்ளுபடியை ஏன் இந்த மனிதனுக்கு கொடுக்கவில்லை என்பது புரியவில்லை. இவன் 80 கலம் கோதுமையை திரும்ப கொடுக்க வேண்டும். இந்த உக்கரானக்காரன் முதலிலே எவ்வளவு மோசடி பெயர் வழியாக இருந்தானோ அதை போலவே இறுதியிலும் இருந்தான் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் தண்டிக்கப்படவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். லூக்கா 16:8 வசனம், அநீதியுள்ள உக்கரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். இது ஒரு அதிர்ச்சி தரும் வசனம். இதை யார் சொன்னது? உக்கரானக்காரனின் எஜமான் இவ்வாறு சொல்கிறான். ஒருவேளை இந்த அநீதியான உக்கரானக்காரன் பயன்படுத்திய இதே வழியைத்தான் அவனுடைய எஜமான் முன்பு பயன்படுத்தி பணக்காரனாயிருக்கக்கூடும் என்பது தெளிவாகிறது. அவன் புத்திசாலித்தனமாக செய்தான் என்று அவனுடைய எஜமான் சொல்கிறான். இவ்வாறு இந்த உலகத்தின் கோட்பாட்டின்படி அவன் புத்திசாலியாக செயல்பட்டான். இந்த ஒரு காரியத்தையே இயேசு வெறுக்கிறார். இந்த உலகம் தனக்கென்று சொந்தமாக நியமங்களை வகுத்துக் கொள்கிறது. இந்த உலகத்தின் நீதி நாய் நாயை தின்னும் என்பதே. இந்த உலக எஜமான் அந்த உலக பிரகாரமான உக்கரானக்காரனை அவனுடைய உலக ஞானத்திற்காக இந்த உலக வழக்கப்படி மெச்சிக்கொண்டான். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள் என்கிறார். அதாவது இந்த உலகத்தின் பிள்ளைகள் இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிறவர்கள் ஒளியின் பிள்ளைகளான தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் தங்கள் பணத்தை மிகவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறார்கள் என்கிறார். லூக்கா 16:9 வசனம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இங்கே ஒரு அதிர்ச்சியான வாக்கியத்தை பார்க்கிறோம். அநீதியான உலகப் பொருளுக்கும் விசுவாசிக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநீதியான உலகப் பொருள் என்பது என்ன? இது செல்வம் அல்லது பணத்தை குறிக்கிறது. பணத்திலே தீமை இல்லை, ஆனால் பண ஆசையிலே தவறு இருக்கிறது. அதுவே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு பணமும் ஆவிக்குரிய காரியமுமாக இருக்க வேண்டும். நாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் இவ்வாறு பணத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஞானமாக செயல்பட முடியும். இவ்வாறு இருக்கும்போது நாம் மரிக்கும் வேளையிலே நம்மை நித்தியமான வீடுகளிலே பரலோகத்திலே ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் பணத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக செலவு செய்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். லூக்கா 16:10-12 வசனங்கள் வரை பாருங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? அருமையானுள்ளே, நாமும் கூட உலகப் பொருட்களின் மீது உக்கரானக்காரராக இருக்கிறோம். விசுவாசிகளான நமக்கு இந்த உலகத்திலே எதுவுமே சொந்தமானதல்ல, எல்லாமே தேவனுடையது. நாம் அவருடைய பொருட்களை சொத்தை உபயோகிக்கிறோம். அதற்கு நமக்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான், நாம் அதற்கு பொறுப்புடையவர்கள். இந்த உலகத்திலே உக்கரானக்காரர்கள் ஒளியின் பிள்ளைகளை விட அதிக ஞானவான்களாக காணப்படுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் சற்றே கவனித்து பார்த்தால் தெரியும், அவர்கள் அவ்வளவு கவனமாக ஞானமாக பணத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் விசுவாசிகளான நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கவில்லை. நாம் அந்த அநீதியான உலகப் பொருட்களையும் பணத்தையும் ஆவிக்குரிய விதத்திலே ஞானமாக பயன்படுத்த அறிந்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். நீங்கள் பணத்தை ஞானமான வழியிலே செலவு செய்கிறீர்களா? அது ஆவிக்குரிய செல்வத்தை சேர்க்க பயன்படுத்தப்படுகிறதா? அவர் கொடுத்த செல்வத்தை நீங்கள் தவறான விதத்திலே பயன்படுத்தினால் அவர் அதற்கு கணக்கு கேட்பார். சிலர் தங்களுடைய பணத்தை கொடுக்கக்கூடாத இடத்திற்கு கொடுக்கிறார்கள். அந்த ஊழியம் தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு தேவையான விதத்திலே அறிவிக்கிறதா, அதற்கு சரியாக செலவழிக்கப்படுகிறதா, தேவையுள்ள மக்களுக்கு சுவிசேஷம் கொடுக்கப்படுகிறதா என்பதையெல்லாம் கவனிக்காமல் அநேகர் கொடுக்கிறார்கள். தேவனுடைய காரியத்திற்காகத்தானே கொடுக்கிறோம், அவர்கள் என்ன செய்தால் நமக்கென்ன என்று கவனமற்று உதவுகிறார்கள். இல்லை பெரியமானவர்களே, இது ஞானமாக கொடுப்பது அல்ல. நீங்கள் கொடுக்கிற விதம் தவறானது. நீங்கள் உலகத்தின் பிள்ளைகளைப் போல ஞானவான்களாக இருந்தால் அவ்வாறு செயல்பட மாட்டீர்கள். கிறிஸ்தவர்கள், ஒளியின் பிள்ளைகள், தேவன் கொடுத்த செல்வத்தை கவனமாக பயன்படுத்த அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த அநீதியான உக்கிரானக்காரனை பற்றிய உண்மையிலே இயேசு கிறிஸ்து சொல்வது இதுதான். உங்களுக்கு பூமியிலே கொடுக்கப்பட்ட செல்வத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாத போது தேவன் உங்களை நம்பி பரலோகத்தின் செல்வங்களை கொடுப்பாரா என்று சிந்தித்து பாருங்கள் என்கிறார். பணம் ஆவிக்குரியது. நீங்கள் கொடுப்பதற்கு மட்டும் பொறுப்புடையவர்கள் அல்ல, இயேசுவை மக்களுக்கு கொடுப்பதிலே அதிக பயனுள்ள காரியங்களுக்கு, பயனுள்ள ஊழியங்களுக்கு முதலீடு செய்வதிலே நீங்கள் பொறுப்புடையவர்களாயிருக்கிறீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, சுவிசேஷம் கர்த்தருக்கு கொடுக்கப்படும் ஊழியங்களுக்கு நாம் கொடுக்கிறோமா அல்லது தனி மனிதர்களுக்காக நாம் கொடுக்கிறோமா என்பதை குறித்து சிந்தனை செய்ய வேண்டும். லூக்கா 16:13 பாருங்கள். எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் நன்றாக சம்பாதிக்கிறீர்களா? அப்படியானால் அந்த பணத்தை கொண்டு என்ன செய்கிறீர்கள்? இது மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் அந்த பணம் அனைத்தையும் உலக பொருட்களுக்காக செலவு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உலக பொருட்களுக்காக ஊழியம் செய்கிறீர்கள். அதுவே உங்கள் எஜமான். நீங்கள் ஊழியம் செய்வது தேவனுக்கா அல்லது உலக பொருளுக்கா? சற்றே யோசித்து பாருங்கள். இரண்டிற்கும் ஊழியம் செய்ய ஒருவராலும் முடியாது. லூக்கா 16:14-17 வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய்ப்போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். இதை பரிசேயர் கேட்கிறார்கள். அவர்கள் பொருளாசைக்காரர்கள். ஆகவே இயேசுவின் வார்த்தை அவர்களை பாதிக்கிறது. அதற்கு பதில் கூறும் வண்ணமாக அவர்கள் இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள். இயேசு அவர்கள் இருதயத்தின் எண்ணத்தை அறிந்தவராக அவர்களை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அவர் பரிசேயர்களின் இருதயத்தை மட்டுமல்ல, உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் இன்றும் இப்பொழுதும் அறிந்தவராயிருக்கிறார். இன்று நாம் வாழ்கிற சூழ்நிலைகளிலே நம்முடைய இருதயத்தை மற்றவர்களுக்கு மறைத்து வாழலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அது முடியாது. பிரியமானவர்களே, நாம் தேவன் எதிர்பார்க்கும் அந்த அளவை எட்ட இயலாது. இதையடுத்து இயேசு விவாகரத்தை குறித்து பேசுகிறார். லூக்கா 16:18 பாருங்கள். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். நாம் இந்த ஒரு வசனத்தை மாத்திரமே பார்த்தோம் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு விவாகரத்து என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். நாம் இதோடு மத்தேயு 19:1-7 ஒப்பிட்டு படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் விவாகரத்தை குறித்த இயேசு கிறிஸ்துவின் கருத்தை முழுமையாக அறிய முடியும். ஒரு சத்தியத்தை பற்றி சரியாக நாம் அறிய வேண்டும் என்றால் வேதம் முழுவதிலேயும் அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு முடிவிற்கு வரக்கூடாது. இங்கே நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருந்த மக்களோடு இயேசு இந்த காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஐஸ்வர்யவானையும் ஏழையாகிய லாசருவையும் பற்றிய ஒரு ஓமையை சொல்கிறார். லூக்கா மாத்திரமே எழுதியிருக்கிற மற்றொரு சிறந்த ஓமையை இங்கே நாம் பார்க்கிறோம். இது ஒரு கதை அல்ல. மற்ற ஓமைகளிலே இயேசு கூறியது போல இதை நடந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்தே எடுத்து காண்பிக்கிறார். மக்களுக்கு மிகவும் பழக்கமானவற்றிலிருந்தே இயேசு விளக்கங்களை கொடுத்தார். இயேசு என்ன சொல்கிறார் என்பதை அந்த மக்கள் மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள். இங்கே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பெயரை கூட இயேசு குறிப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். இல்லாத ஒரு பெயரை, இல்லாத ஒரு நபரை பற்றி இயேசு சொல்லியிருக்க மாட்டார். லூக்கா 16:19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் தேவன் இல்லாமலேயே வாழ்ந்து மரித்த ஒரு பணக்காரன். இங்கே இயேசு நாம் ஒன்றுமே அறிந்திராத ஒரு இடத்திற்கு நேராக நம்மை அழைத்துச் செல்கிறார். இந்த உலகத்திலிருந்து மறுமைக்குள் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் இயேசு இந்த ஊமையிலே கடந்து சென்று விளக்குகிறதை பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையிலிருந்து மறுமைக்குள்ளே நாம் செல்வதற்கு இடையிலே இருக்கும் இந்த திரையை நம்மால் கடந்து செல்ல இயலாது. இருந்தபோதிலும் இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கையை பற்றி சாதாரணமாக கூறுவதைப் போல மறு உலகத்தையும் குறித்து சாதாரணமாகவே சொல்லுகிறார். மனிதன் அநேக கருத்துக்களை, கோட்பாடுகளை தன்னுடைய கற்பனையினாலே கொடுத்திருக்கிறான். புதிய கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறான். மனிதன் தன்னுடைய கற்பனையை பயன்படுத்தும் பொழுது அநேக பிரச்சனைகள் எழுகின்றன. மனிதன் மறுமையை குறித்து அநேக காரியங்களை தன் கற்பனையினாலே சொல்லியிருக்கிறான். இங்கே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இதை குறித்து என்ன சொல்கிறது? மரணத்தின் அடுத்த பக்கத்தை குறித்து 4 பெயர்கள்தான் வேதத்திலே அதிகாரத்தோடு பேசியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து, லாசரு, தொடர்ந்து யோவான், அது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது, பின்னர் அப்போஸ்தலனாய பவுல். இவர் 2 கொரிந்தியர் 12:2 நாம் வாசிக்கிறது போல 3 வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்கிறார். லூக்கா 16:20-21 பாருங்கள். லாசர் எனும் பெயர் கொண்ட ஒரு தருத்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இங்கே 2 மனிதர்களை பார்க்கிறோம். ஒருவர் சமுதாயத்திலே மிகவும் உயர்ந்த நிலையிலே இருக்கிறவர், மற்றவர் பொருளாதாரத்தாலும் சமுதாய நிலையிலேயும் மிகவும் கீழான நிலைமையிலே உள்ளவர். ஒருவர் செல்வ செழிப்பான நிலைமையிலே இருக்கிறார், மற்றவர் எளிமையான நிலைமையிலே இருக்கிறார். இந்த லாசரு என்ற ஏழை அந்த பணக்கார மனிதனை தன்னுடைய உணவிற்கு சார்ந்திருந்தார். அவருடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை சார்ந்திருந்தார். அந்த பணக்கார மனிதனுடைய மேஜையிலே அமர்ந்து உணவருந்த இந்த ஏழை ஒருபொழுதும் அழைக்கப்படவில்லை. மிகவும் தாழ்வான இடத்திலேயே இந்த ஏழை வைக்கப்பட்டிருந்தார். சற்றே சிந்தித்து பாருங்கள். அங்கே தெருவிலே சுற்றி வந்த நாய்கள் வந்து இந்த ஏழையின் பருக்களை நக்கியது. இந்த ஒரு சில வசனங்களுக்குள் இந்த ஏழை லாசரு எவ்வளவு பயங்கரமான கொடிய நிலைமையிலே, வறுமையான நிலைமையிலே இருந்தான் என்பதை நம்முடைய கர்த்தர் அழகாக விளக்குகிறார். இந்த லாசரு கந்தையான ஆடையோடு ஆழமான ஆவிக்குரிய அனுபவமற்றவனாக காணப்பட்டதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். இந்த மனிதன் ஒன்றுக்கும் உதவாதவன். இவனை குறித்து எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று நாம் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த பணக்கார மனிதன் தன்னுடைய பெயரிலே அநேக கட்டடங்கள், பள்ளிகள், சொத்துக்களை உடையவனாக இருந்தான். அந்த நகரத்திலே பெயர் புகழ் பெற்றிருந்தான். ஆனாலும் மக்கள் வெளிப்புற தோற்றத்தையே பார்க்கிறார்கள். இந்த பணக்காரனே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வார்கள். ஆனால் நிலை வேறு விதமாக இருக்கிறதை இந்த ஓமையிலே பார்க்கிறோம். ஆம், மனிதன் பார்க்கும் பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. லூக்கா 16:22 பின்பு அந்த தருத்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இங்கே இயேசு மரணத்தின் வாசலை தாண்டி மிகவும் சாதாரணமாக விளக்கம் அளிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஏழை பிச்சைக்காரன் மறித்த பொழுது எந்த ஒரு அடக்க ஆராதனையும் நடக்கவில்லை. சாதாரணமான ஏழைகளை மறித்தவுடனே தூக்கி போடும் இடத்திலே இவனுடைய சரீரத்தையும் தூக்கி போட்டார்கள். அந்த லாசரு மரண வாசல் வழியாக பிரவேசித்த மறு நிமிடத்திலே தேவதூதர்கள் அவனை அழைத்து செல்ல வந்தார்கள். அவனை ஆபிரகாமின் மடியிலே அமரச் செய்ய அழைத்து சென்றார்கள். இங்கே குப்பை மேடு, அங்கே ஆபிரகாமின் மடி. இந்த பணக்காரனும் மறித்தான். சகல மரியாதையோடு அடக்கமனப்பட்டான். அடக்க ஆராதனையிலே பிரசங்கியாரின் வார்த்தைகள் அவனை பரலோகம் வரை தள்ள முயன்றது. ஆனால் அந்தோ அந்த பணக்கார மனிதனின் ஜீவன் வேறு வழி நோக்கி பாய்ந்தது. லூக்கா 16:23 பாருங்கள். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இங்கே 2 காரியங்களை கவனியுங்கள். தேவனில்லாத மனிதன் மரித்த பிறகு மனசாட்சியினால் வாதிக்கப்படும் இடத்திற்கு செல்வான். இரண்டாவதாக, மரித்த பிறகும் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நம்முடைய அடையாளத்தை நாம் இழந்து போவதில்லை. நரகம் என்பதற்கான கிரேக்க பதம் ஹேடிஸ் என்பதாகும். இதற்கு காணப்படாத உலகம் என்ற அர்த்தமாகும். இந்த நரகம் இன்னும் செயல்பட ஆரம்பிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 வரும்பொழுது, அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசிகளும் நரகத்திலே முதலாவது தள்ளப்படுவதாக வாசிக்கிறோம். அவர்களே நரகத்திலே முதலாவது வாசிகள். லாசரவும் பணக்காரனும் மறித்த பொழுது காணப்படாத உலகத்திற்கு சென்றனர். மரணம் என்பது பிரிவாகும், அது அழிவு என்று அர்த்தமாகாது. ஆதாம் விளக்கப்பட்ட கனியை புசித்த பொழுது மறித்தான். அவன் சரீரத்திலே மறிக்கவில்லை. ஆதாம் 930 வருஷம் சரீரத்திலே உயிரோடு இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவன் அந்த கனியை புசித்த நாளிலே தேவனை விட்டு, தேவனோடு இருந்த ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். அதுதான் ஆவிக்குரிய மரணம். இயேசு கிறிஸ்து இதை குறித்து யோவான் 11:26-27 நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் எந்தெண்டைக்கும் மறியாமலும் இருப்பான் என்கிறார். மனிதன் தேவனிடத்திலிருந்து பாவத்தினால் பிரிக்கப்படுகிறான். மனிதர்கள் சரீரத்திலே வாழும்பொழுதே மறித்தவர்களாயிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எபேசியர் 2:1 சொல்லுகிறார். நீங்கள் சிலரை நடைபெணம் என்று சொல்வீர்கள் இல்லையா? அவர்கள் பாவத்திலும் கவலையிலும் போதையிலும் வாழ்கிறவர்கள். மறித்தவர்களைப் போலவே செயலற்றவர்களாய் காணப்படுவார்கள். சரீரத்தில் நடைபெறும் மரணத்தை நாம் அறிவோம். மனிதனுடைய ஆவி அவனுடைய உடலை விட்டு சென்று விட்டதால் அவனுடைய சரீரம் உயிரற்றதாக இருக்கிறது. சரீரம் குழியிலே வைக்கப்பட்டு மூடப்படுகிறது. அது மண்ணோடு மண்ணாகிறது. ஆதியாகமம் 3:19 என்ன வாசிக்கிறோம்? நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்கிறார். ஆகவே மரணம் என்பது பிரிவினை. சரீரத்தை விட்டு ஆவி பிரிகிறது. ஆவிக்குரிய மரணத்திலே நமக்கும் தேவனுக்கும் இடையிலே உள்ள ஐக்கியத்தில் பிளவு ஏற்படுகிறது. ஆகவே நாம் உயிரோடு இருந்தாலும் நித்திய ஜீவன் இல்லாமல் வாழ்வோம். நித்திய நரகத்திற்கு நேராக நம்முடைய பயணம் செல்லுகிறது. அடுத்ததாக இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நரகம் என்பது 2 பிரிவுகளுடன் காணப்படுகிறது. 1, பரதேசி. இந்த நிகழ்ச்சியிலே இது ஆபிரகாமின் மடி என்று அழைக்கப்படுகிறது. 2, வாதிக்கப்படும் இடம். எபேசியர் 4:8-10 பார்ப்பது போல, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறும்போது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை தம்மோடு அழைத்து சென்று விட்டார். ஆகவே இந்த பரதேசி காலியாக்கப்பட்டது. இந்த வாதிக்கப்படும் இடம் இறுதியாக மகா வெள்ளை சிங்காசன தீர்ப்பின் பொழுது அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டது. இதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 பார்க்கிறோம். இந்த நியாய தீர்ப்பிலே பங்கடைபோர் யாவரும் ரட்சிக்கப்படாதவர்கள், தேவன் இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்தவர்கள். இவர்கள் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டார்கள். இது 2 மரணம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த நியாய தீர்ப்பிலே பங்கடையக்கூடாது என்பதற்காகவே இயேசு சிலுவிலே மரித்தார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. எபிரேயர் 10:36. எபிரேயர் 10:36.